ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. தலைப்பு சிவஞான போதம். சூத்திரம் 8. வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
ஆன்மாவின் தன்மையை உணர்த்தி நீ இதுகாரும் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து வந்தாய், ஆனால் உன்னுடைய உண்மையான பெருந்தன்மை இப்படி இருக்கின்றது என்று அந்த சிவபெருமான் ஆச்சாரிய ரூபத்திலே வந்து உணர்த்தவுடனே அந்த சிவகுருநாதரின் உபதேச மொழியை கேட்ட மாத்திரத்தில் இந்த ஆன்மாவானது ஐம்பொறிகளின் சார்பை விட்டு தூளார்ந்தது நியாயமாக ஐம்பொறின்னு சொன்னார். பார்த்தோம், 36 தத்துவங்களையும் சேர்த்துக் கொள்ளணும். 36 தத்துவங்களையும் விட்டுட்டா அப்புறம் கேவலமாச்சே சார். ஏன்னா நாங்கெல்லாம் படிக்கும் போது எங்களுக்கு அப்படி சந்தேகம் வரும் இல்லவா, இப்ப உங்களுக்கும் வரும். தத்துவங்களை எதுக்கு கொடுத்தது? ஆன்மா ஆணவ மலத்துல கிடந்து ஒன்னே அறியாம இருந்தது. சரி, அதுக்கு ஏதோ ஒரு இருட்டில் கிடக்கவனுக்கு ஒரு விளக்கு கிடைச்ச மாதிரி, திருவுரு பையன் சொல்ற மாதிரி விடிவாமளவும் விளக்கணையமாயின்னு சொன்ன மாதிரி ஒரு விளக்கு கிடைச்சிருந்தா விளக்க விடுந்த விளக்க விட்டுட்டு போயிடு, விளக்கையும் ஆன்மா விட்டுட்டுனா என்ன இருள் எல்லாம் கிடக்கணும், விளக்க தூக்கி வீசிட்டு வைங்க சிக்கலாச்சே சார், இருள் எல்லாம் சார் கிடக்கணும் அப்படின்னு என்ன மாதிரி ஆட்களுக்கு படிக்கும் போது சந்தேகம் வந்தது இல்லையா? அதுதான் அதுப்போ உமாவசிவன் சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, ஒத்துக்கிட்டார், காட்டிடும் கரணம் ஒன்றும் இல்லையே காணோனாதான் சொல்லிட்டார். காட்டக்கூடிய இந்த கருவிகள்லாம் இல்லாட்டா ஆன்மா எதையும் காண முடியாது, காண முடியாது அந்த இடத்துல அறிய முடியாதுன்னு அர்த்தவங்க பெர்செப்ஷன் அப்படி வச்சுக்கோங்க. இந்த காட்டக்கூடிய கருவிகள் இல்லாட்டா எந்த விடயத்தையும் சுவையோ ஒளியோ ஊரு ஓசையுமான ஒன்று அறிய முடியாது ஆன்மா. அப்ப கருவிகள் வேண்டும் அல்லவா, அதை போய் விட்டுவிட சொல்கின்றீர்களே என்றால் அந்த கருவிகள் இருக்கும் வரை இந்த ஆன்மாவால் சிவஞானத்தையும் பெற முடியாது. இந்த ஆன்மா கருவிகளோடு சார்ந்து இருக்கும் வரை இந்த ஆன்மாவால் சிவஞானத்தை பெறவும் முடியாது. அதையும் அதுக்கு அடுத்தால சொல்லிட்டார். என்ன சொன்னாரு, காட்டிடும் கரணம் ஒன்றும் இல்லையே காணனாதாம், சரி நாட்டிய இவற்றால் ஞானம் நணுகவும் ஒன்னா அப்படின்ட்டார். அடுத்தால இந்த கருவிகளின் சார்பு இருக்க வரைக்கும் ஞானம் என்ன செய்யாது, கெட்டவும் செய்யாது. அப்ப என்ன சார் வழி, எப்பவுமே இப்படி சிக்கலாவே சொல்றீங்களா சார்? அறியப்படும் பொருளானா அதுவும் இல்லங்க இங்க ஆறாம் சூத்திரத்துல, அறியவே முடியாத பொருளானா அதுக்கும் இல்லங்க இங்க. அப்ப அதுக்கு ஒரு சமாதானம் சொன்னீங்களே, ஒரு வழியால் அறியப்படுவோம் ஒரு வழியால் அறிய முடியாது, அந்த மாதிரி இங்க ஒரு தகுந்த பதில் இருக்கானா? இங்கேயும் இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கு, சிக்கல் வரும்போது பூரா தெளிவான பதில் இருக்குங்க. அதுதான் சைவ சித்தாந்தத்தின் தனித்தன்மை சரிங்களா. இங்க என்ன சொன்னார் அப்படின்னா, இப்ப கருவிகள் வந்து இல்லாட்டா உன்னால எதையும் அறிய முடியாது, ஆனால் இந்த கருவிகளோட நீ சேர்ந்து இருக்கும் வரை உனக்கு சிவஞானமும் கிட்டாது. அப்ப என்ன வழி, இந்த கருவிகளை விட்டு கேவலத்தில் போனாதான தவறாக போயிருது இல்லையா? இந்த கருவிகளை விட்டு ஆணவ மலத்தில் அழுந்துவதற்கு பதிலாக நீ அழுந்துவதற்கு இன்னொரு பொருள் இருக்கின்றது, அந்த பொருளிலே அழுந்து. அந்த பொருள் எது? அதுதான் திருவருள். அந்த திருவருள் எங்க காணும அப்படின்னா அது குருவருளாகத்தான் வரும். சிவபெருமான் குருநாதனாக வந்து அந்த திருவருளை உணர்த்துவான். அப்ப எனக்கு உணர்த்தலையே சார், நானும் போன வருஷமும் சைவ சாந்த வகுப்பு எடுத்துட்டு இருக்கேன், 15 நாள் வந்திருக்கேன் அவள்கிட்ட கேளுங்க, அதுக்கு முதலும் 15 நாள் வந்திருக்கேன், எத்தனையோ வகுப்பு எடுத்திருக்கேன், இங்க வார வாரம் இங்க எடுத்துட்டு இருக்கேன், இன்னும் ஐயா வந்தாலும் ஏதாவது பேசிட்டு இருக்கேன் இல்லையா? என்ன என்ன பிரயோஜனம், நெறியில் நிற்க வேண்டும். இதெல்லாம் நெறிதானா? இதுவும் நெறிதான். ஆனால் யாரும் இல்லாத நேரத்துல நான் சிவபெருமான் நினைக்கணும், அதை செய்வது ரொம்ப அரிதா இருக்கு. இப்படி ஏதாவது ஒரு கட்டாய சூழ்நிலை வந்தாதான் இந்த விஷயங்கள் எல்லாம் நினைப்பதை ஒழிய மெத்த நேரம் அது எப்படியோ போயிட்டு இருக்கு. ஆகையினாலே அந்த நெறியில் நிற்க வேண்டும். அதான் சொன்னார், சிவபெருமான் குருநாதனா வரலையன்னா அது நீ தவங்களை ஈட்ட ஈட்டதான்ப்பா வருவார் அப்படின்னு அதுக்கு அடுத்தால சொன்னார். நாட்டிய இவற்றால் ஞானம் நடுகமும் ஒன்னா, அப்ப திருவருளாலதான் அந்த ஞானம் கிடைக்கும்னா அந்த திருவருள் ஏன் வரலன்னா, முன்னர் ஈட்டிய தவத்தினாலே இறையருள் குருவாய் வந்து கூட்டிடும் இவற்றை நீக்கி கருவிகளை நீக்கி குறைகளில் குறுகுமாறே என்று அருமையாக சொன்னார். அதுபோல இங்க சிவபெருமான் குருநாதரா ஏன் வந்திருக்கார் அப்படின்னா, இந்த தத்துவங்களின் சார்பை விட்டு ஆன்மாவை நீக்கி தன்னுடைய திருவடி சார்பிலே வைத்துக் கொள்கின்றான். அந்த ஆன்மாவின் தத்துவம் நீங்குதுனாலே அப்ப ஆணவமல சார்பில் விழுந்துருதுன்னு நினைக்கக்கூடாது, ஆணவமலமும் நீங்குதுங்க. ஏன்னா மூலமலம் அதுதானே, அது நீங்களைய இந்த தத்துவ கருவிகளை விட்டுதானே போகுதுன்னு சொல்றாங்க அப்படின்னு ஒரு ஐயப்பாடு வரும். தத்துவ கருவிகளை விட்டு வெறுமன தத்துவ கருவிகளை மட்டும் விட்டா ஆணவமலத்துல எல்லாம் அழுந்தோம், அது முத்தி அல்லவே. அதனால இங்க என்ன பொருள்னா, தத்துவங்களை விட்டு அவனுடைய திருவடியில் சேர்கின்றது. அதான் சொல்றாரு, விட்டு அறங்கலல் செலுமே சொல்லி முடிச்சார், விடுமேன்னு சொல்லி முடிச்சிடல. ஏன்னா இதை விட்டுறதுதான் முத்தின்னு எத்தனை பேர் சொல்றாங்க. இதை விட்டு பெற வேண்டிய பொருளை பெற வேண்டும், வீடு பேரு இல்லையா, பெற வேண்டிய பொருளை பெற வேண்டும். சரி, அப்போ இந்த தத்துவங்களை விட்டால் அறன் திருவடி எப்படி சேர முடியும், அதுக்கு அங்க என்ன சம்பந்தம் இருக்கு? ஐயா, மேஜை விட்டு இறங்கினா தரைக்கு தான் வர முடியும், அது ஒரு தொடர்பு இருக்கு இல்லையா? அதே மாதிரி தத்துவங்களை விட்டா அறன் திருவடி தான் சேரணுமா? அருமையாக சொல்லுவார் மெய்கண்டார் உதாரணம், அவரை மாதிரி சொல்ல முடியாது. என்ன ஒவ்வொருத்தரை பார்க்கும்போது அவரை மாதிரி சொல்ல முடியாதுன்னு தோணுது, அருள் சுத்தி பார்க்கும்போது அப்படிதான். ஞானசம்பந்த தேவாரத்தை படிங்க, இன்னொரு தேவத்தை நினைக்க முடியாது, அப்ப தேவத்தை படிச்சு அப்ப தேவாதமே தான் நினைக்க முடியும், அப்படி என்ன சொல்லி வைத்திருக்கிறார்கள் நூல் என்ன செய்வது? இப்ப தத்துவங்களின் சார்பை விட்டால் சுவர்மான் திருவடிதான் சார்பா அப்படின்னா, ஆமா. ஊசல் கயிறற்றால் தாய்த்தரையாம் துணையால் சொன்னார். ஏது சொன்னார்? ஆகையினாலே அப்படி எப்படி அது தொடர்பு, எப்படி தத்துவங்களின் சார்பை விட்டா எப்படி சுவர்மான் திருவடி உடனே கிடைக்கு அப்படின்னா, அவன் தான் ஏற்கனவே ட்ரிப் இல்லாமல் ட்ரிப்பின்றி கலந்திருக்கின்றானே. அப்ப இந்த சார்பை விட்டு அந்த சார்பு தானே, அந்நியம் இன்மையின் அப்படின்னு அதுக்கு ஏது காரணம் சொன்னார். ஏன் அறங்கலன் செலுமே? அந்நியம் இன்மையின் அறங்கலன் செலுமே. ஏன் அறங்கலன் செலுமே, எப்படி செலுமேன்னு கேள்வி வந்துடக்கூடாது. ஆகவே அதை முன்னாடி போட்டுக்கிட்டார், அந்நியமின்மையின் அறங்கலன் செலுமே. ஆண்டு உள்ள இயைபு கூறியது அப்படின்னு சுவாமியில் எழுதுவார். அதனால நான் இதை சொல்ல முடியுது, அந்நியமின்மை அங்குள்ள இயைப சொல்றார். அதை விட்டா இதான் சேரும் அப்படிங்கிற இயைப்பு. சரி, எல்லாம் நல்லா இருக்கு. அப்ப தவங்களை செய்ய வேண்டும். தவங்களை செய்தால் அந்த தவத்தின் பயனாக என்ன கிடைக்கும்? தவங்களை முற்றுவித்தால் சத்தை சார்வதற்கு என்ன சாதனம் வேண்டுமோ அந்த சாதனம் சிவஞானம் கிடைக்கும். இந்த சிவஞானத்தை பெற்று இந்த ஆன்மா அசத்தாகிய உலகத்திலிருந்து, தத்துவ கூட்டங்களிலிருந்து விடுபட்டு, தாத்விக கூட்டங்களிலிருந்து விடுபட்டு சிவபெருமான் திருவடியை அந்த சத்தை சேரும் இல்லையா. அந்த இடத்துல அருளந்த சிவம் அருமையா விளக்குவார். அரண்கடல் செருமேனு சொல்ற இடத்துல என்ன சொல்வார்னா, மலமகற்றி தானாக்கி தானாக்கினவனே சிவசமாதிகள் ஆகா அப்படின்னு கைதட்டுவாங்க. மலரடி கீழ் வைப்பன்ட்டார். மலமகற்றி தானாக்கி மலரடி கீழ் வைப்பன் அப்படின்ட்டார். அதனால அந்த மாதிரி இருக்கு. இப்போ நமக்கு ஒரு சந்தேகம், நடைமுறை வாழ்க்கையில ஒரு சந்தேகம். தவங்கள்னா சரியை கிரிய யோகங்கள்னு சொல்றீங்க. சரியைன்னா சிவபெருமானை உடலால் வழிபடுதல், உடலால் தொண்டு செய்தல். கிரியைங்கும் போது உடலாலும் உள்ளத்தாலும் தொண்டு செய்தல். யோகங்கும் போது எல்லாம் உள்ளத்தாலேயே பூஜைகளை எல்லாம் ஏற்றுதல் இப்படின்னு சுருக்கமா சொல்றோம். இப்போ நாலு பேருக்கு நல்லது செஞ்சு நல்ல விதமா வாழ்ந்தால் அதை சிவபெருமான் ஏற்றுக்கொண்டாக ஏற்றுக்கொள்ள மாட்டாரா? இன்னொரு கேள்வி வரும். ஏனென்றால் திருக்கோயிலே எத்தனையோ அறங்களை சொல்லியிருக்கின்றார். இன்னும் எத்தனையோ நீதி நூல்கள் எத்தனையோ அறங்களை சொல்கின்றன. இந்த தவங்களைத்தான் செய்ய வேண்டுமா என்று சந்தேகம். ஏன் நாலு பேருக்கு நல்லது செஞ்சுட்டோம் போதாதா? யாருக்கு நமக்கு யாருக்கும் எந்த கருத்தனை செய்யல. இப்ப அதை விடவும் நாடு முன்னேறிவிட்டது. நல்லதை ஏன் செய்யணும்? நாலு பேருக்கு கேடு பண்ணாம இரு, அதே போதும். அது யாரும் கேடு பண்றவனுக்கு சொல்லி வச்சது, ரொம்ப கீழ்நிலையில் இருக்க சொல்லி வச்சது. இதே இப்ப வந்து எல்லாருக்கும் பொது மாதிரி ஆக்குதாங்க. சாம நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு இருப்போம். அறங்களை செய்ய வேண்டும் வள்ளுவர் வலியுறுத்துகின்றார். எத்தனையோ அறங்களை சொல்லியிருக்கார். அவரே சொல்லிட்டாரே, யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனத்தொன்றும் வாய்மையின் நல்ல வீரன் சொல்லிட்டாரே. மனத்தோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானம் செய்வாரின் தலை சொல்லிட்டாரே. தவம் செய்யக்கூடிய வாழ்க்கை இருந்தா அந்த துறவர வாழ்க்கை இருந்தா அந்த தவங்களை தான் செய்ய முடியும். இல்லைன்னு வாழ்க்கை இருந்தா தான் தானம் செய்வதற்கு முடியும் இல்லையா. தாளாண்மை இல்லாதான் சொல்லிட்டாரே. தாளாண்மை இல்லாதான் வேளாண்மை பேடிகை வாளாண்மை போல கடும்னர். அப்ப முயற்சி செய்து பொருள் ஈட்டினாதான் தானம் செய்ய முடியும். அதுக்கு இல்லறந்தான் ஏற்றது. இல்லது தவம் தியானம் போனா துறவரம் தான் ஏற்றது. எதையாவது ஒன்னதான் செய்யறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஆனா ரெண்டையுமே சேர்த்து செய்யக்கூடிய பேர் உனக்கு எப்ப கிடைக்கும்னா, நீ வாய்மையிலிருந்து வலுவாமல் நடந்தால் கிடைக்கும் சொல்றார் இல்லையா. மனத்தோடு வாய்மை மொழின்னு சொன்னார். இவ்வளவு தூரம் சொல்லியிருக்கார் ஐயா. சரி, அதுக்கு வாய்மைக்கு மேலே சொல்லிட்டாரு. ஒன்றாக நல்லது கொல்லாமைட்டாரு, மற்றதன் பின்சார பொய்யாமை நின்றுட்டாரு. அப்ப அதை விடவும் கொல்லாமைங்கிற அறம் சொல்லியிருக்காரு. இப்படி பெரிய பெரிய அறங்கள் எல்லாம் பெரியவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அது போன்ற அறங்களை மாத்திரம் கடைபிடித்துக் கொண்டிருந்தால் போதாதா? அதே நம்ம எப்படிதான் நிறைவேற்ற போறோம்னு திகைத்துக்கிட்டு இருக்கும் போது, இப்ப நீங்க வந்து தவம்னு சொல்லிட்டு நீ என்னமோ சரியை கிரிய யோகம்னு சொல்றீங்களே, இது என்ன இதெல்லாம் தான் செய்ய வாழ்க்கையில அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலைவு ஏற்படும். அப்ப நாம ஒன்றை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். வள்ளுவர் சொல்ற நல்வினைகள், இன்னும் நீதி நூல் சொல்ற நல்வினைகள் எல்லாம் செய்ய வேண்டியதான். செய்ய வேண்டாம் இல்ல, நல்வினைகள்லாம் செய்ய வேண்டிதான். செய்தால் அதற்குரிய இன்பம் கிடைக்கும். என்ன உலக இன்பம் தான். அப்ப அது நூறு பிறவி எடுத்துதான் அதை அனுபவிக்க வேண்டும். பிறவி விட்டு விடாது. இறந்து பிறந்து கொண்டு சுழன்று கொண்டு இருக்க வேண்டியதான். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா நாம என்ன படிச்சோம்? தீவினையின் போக்குவரவு உரிய என்ன படிச்சோம் இல்லையா? இருவினையின் போக்குவரவு உரிய தான் படிச்சோம். நல்வினை செய்தாலும் சரி, தீவினை செய்தாலும் சரி, போக்குவரவு அறாது அப்படிதான் நம்ம படிச்சிருக்கோம் இரண்டாம் சூத்திரத்திலே. ஆகவே எப்போ அவனுக்கு அந்த தவங்கள் அந்த அறங்கள்லாம் போதாது, இந்த தவங்களையும் செய்யணும், சரீர யோகத்தையும் செய்யணும்னு நினைப்பு எப்ப வரும் தெரியுமா? இந்த போக்குவரவு புரிதலால அவன் வந்து இழைப்படையும் போது, இந்த பிறவியினால அவனுக்கு வந்து ஒரு திருப்தி கிடைக்காத போது. இதிலே நாம் அனுபவிப்பதற்கென்று நிலையான இன்பம் எதுவும் இல்லை. எல்லாம் இன்பம் மாதிரி தோன்றுது அவ்வளவுதான் ஒழிய நிலையான இன்பம் ஒன்றும் இல்லை. நமக்கு என்று ஒரு நிலைவேறு கிடைக்கும், ஒரு துன்பமாக இருக்கின்றதே அப்படின்னு தெரியும் போதுதான் அதிலிருந்து மீள்வதற்கு என்ன வழி அப்படின்னு அது பல பிறவிகள் தான் வரும். ஏன்னா அறியாமையிலேயே மூழ்கி கிடந்த ஆன்மாவில் உலகத்துக்கு வந்திருக்கு. அப்ப அந்த உலகத்துக்கு உலகத்தை வந்து அறிய வேண்டும், அதை அனுபவிக்க வேண்டும்ங்கிற ஆர்வம் அதுக்கு இருக்கத்தானே செய்யும். ஒன்றுமில்லாதவருக்கு ஏதோ கிடைத்த மாதிரி இல்லையா? அப்போ அதுக்கும் அதுல அனுபவித்து அதுல ஒன்றும் இல்லை, அதுல ஒரு நிறைவு இல்லை அப்படின்னு தெரிஞ்ச போதுதான் அதுக்கு மேலானதை நாடும். அப்போ இந்த அறங்கள் செய்வதோடு நின்றுவிடாமல் போக்குவரவு புரிந்து கொண்டுதான் இருக்க வேண்டும். அதற்கு அந்த போக்குவரவை எல்லாம் கடந்து நிலைவேறு அடைய வேண்டும் என்றால் நாம் சாந்தந்தன்மை உடையவர்கள். எனவே நிலைவேறான ஒரு பொருளை அடை சார்ந்தால்தான் அந்த நிலைவேறு நமக்கு கிடைக்கும். யாகையினாலே அவனை சார்வதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அது அவற்றை செய்வோம். அவற்றால் அந்த இறப்பில்லாத தவங்கள், இறப்பில்லாத தவங்கள் அடைமொழி கொடுத்தார். ஏன்னா ஒரு புண்ணியம் செஞ்சா அதுக்கு பலன் உண்டு, கட்டாயம் உண்டு, இன்பம் உண்டு. ஆனால் அந்த புண்ணியத்தினுடைய வன்மை மென்மைக்கு ஏற்ப அது பெரிய அளவு புண்ணியமா சிறிய அளவு புண்ணியமா அதற்கென்று வகுக்கப்பட்ட காலம், ஒரு கால அளவு வகுத்திருப்பார். இந்த கால அளவிலே இந்த புண்ணியத்தின் பயனை எல்லாம் இவன் அனுபவிக்கட்டும் அப்படின்னு அந்த கால அளவு வரைதான் அனுபவிக்க முடியும், அதுக்கு மேல முடியாது. ஆனால் அதோட அந்த பலன் முடிஞ்சது அப்புறம் அவ்வளவுதான். அதான் இறப்பு உடைய அந்த அறங்கள் அவையெல்லாம். ஆனா இதை இறப்பு இல்லாத தவங்கள்னார், அதாவது அழிந்து விட மாட்டாதவை. என்ன அப்படின்னா ஒரு சிவபுண்ணியத்தின் பலனை நாம் அனுபவித்தால் அது இன்னொரு சிவபுண்ணியத்திற்கு அது ஏதுவாக அமையும். அந்த சிவபுண்ணியத்தை செய்த அதை விட இன்னும் மேலான நிலையை வளர்ச்சி அடைவோம். அப்படி நாம வந்து வளர்ந்து கொண்டேதான் போவோம். ஐயா அவர்கள் அருமையாக சொன்னார், சரியையை இயற்றினால் நம்மை கிரியை செய்யும் நிலைக்கு அவன் உயர்த்துவான், கிரியையை வலுவாது பல காலம் இயற்றினால் யோகம் செய்யக்கூடிய நிலைக்கு உயர்த்துவான் சொன்னார். அதுவும் இருக்குங்க. ஆனா சரியை ஏற்றினதுக்காக ஒரு போனஸும் கொடுக்கார் சுவாமி. என்னன்னா சாலோக பதம், சரியேற்றியவர்களுக்கு சாலோகம்னு அந்த ஒரு அனுபவத்தையும் கொடுக்கார். அதாவது அவருடைய உலகத்திலே பிறத்தல், அங்க வந்து நமக்கு எந்த தடையும் இல்லை. இந்த உலகத்தில் ஏற்றி இருந்துகிட்டு 15 நாள் எல்லாத்தையும் விட்டுட்டு வகுப்பு ஒண்ணு நடத்துறாங்கன்னா அது பெரிய விஷயம். இந்த உலகத்துல எத்தனை விதமாக நம்ம எங்கெங்கெல்லாம் இழுக்கும், தவறான முறையில் இழுக்கிறது சொல்ல, பொறுப்புகள் ஒவ்வொருவருக்கும் பொறுப்புகள், உலக பொறுப்புகள் இருக்கு, அது ஒவ்வொரு பக்கம் இழுக்கும். இதையும் மீறி கொண்டு 15 நாட்கள் விடாப்பிடியாக வந்து அதுவும் முறையாக, எந்த நேரத்தில் எதுவும் நடக்கட்டும் வச்சுட்டோம் அப்படி இல்லை, முறையாக நடத்தி அது நடக்கின்றதா என்று ஒரு சரிபார்த்து வரது பெரிய விஷயம். என்னன்னா சாலோகம்னு போயிட்டதுன்னா அங்க வந்து நமக்கு மற்ற இடைஞ்சல்கள் எதுவும் இருக்காது, அவருடைய உலகம் அது. அது சிவபுண்ணியத்திற்கு முழுக்க முழுக்க ஏற்ற விதத்திலே இருக்கும். அப்ப நல்ல சிவபுண்ணியங்களை செய்வோம், அது நம்மளை மேல்நிலைக்கு உயர்த்தும். அப்புறம் அவருக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு நிலை சாமீபம். அப்புறம் அவருடைய உருவத்தையே பெறுதல் சாரூபம், யோகம் செஞ்சா சாரூ அப்படிலாம் இடையிலடையில பதங்களும் கொடுக்கின்றார். ஆகையினாலே சரியை செய்வதனாலே கிரியை செய்வதனாலே இப்படி ஒரு இறப்பில்லாத ஒரு அழிவில்லாத நிலைக்கு நாம் உயர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகையினாலே உலக சாதாரண உலக அறங்கள் அவை செய்ய வேண்டும், அவை செய்தால் மட்டும் போதாதுன்னு சைவனுக்கு சொல்றோம். நீ உலகரங்களை எல்லாம் விட்டு அதுல நீ எப்படினாலும் இருந்துக்கோ, இனிவை பேசு அல்லது எரிஞ்சு விழு, இதை மட்டும் செய்ய அப்படி நாம சொல்லல. உலகரங்கள் சைவனுக்கு வேண்டும், அது போக இதுவையும் வேண்டும். சைவன் வாய்மை சொல்ல வாய்மையை உலக வேண்டாமா? வாய்மை எப்படிதான் உழுகணும்? சாதாரண ஒரு உலகத்திலே நீ வாய்மை எப்படி இல்லாட்டா சோர்வான்ட்டு எப்படி வாய்மையா இருக்க முடியும்? நேருக்கு நேரம் ஒருத்தர் இருக்கான், ஐயா இவன்ட்ட வாய்மையில இருந்து தவறணும்னா நம்மளை பத்தி அவனுக்கு தெரிஞ்சு போயிரும், தெரிஞ்சிட்டா அப்புறம் அசிங்கமா போயிரும். அதுக்கு கூட கவலைப்படாம நேருக்கு நேரம் உள்ளவன்ட்டே வாய்மையா ஒழுகாட்டா, தோன்றா துணையா இருக்கக்கூடிய சோர்வான்ட்டு எப்படி வாய்மையா நடப்பான் இல்லையா? ஆகவே சாதாரண அறங்கள்லாம் நமக்கு வேண்டும், ஆனால் அவை மட்டுமே போதாது, அதற்கு மேல் இந்த இறப்பில்லாத தவங்களை செய்ய வேண்டும். சரியை என்பது உடலால் சிவபெருமானுக்கு தொண்டு செய்தல், திருக்கோயில் சென்று அழகிடுதல், மெழுகிடுதல், தீபதுபங்கள் ஏற்றுதல், பூஜைக்கு வேண்டிய திரவியங்களை கொண்டு கொடுத்தல், அங்கு வருகின்ற அடியார்களுக்கு தமால் என்ற தொண்டுகளை செய்தல், திருமுறைகளால் எம்பெருமானை துதித்தல், அளப்பில கீதஞ்சொன்னார்க்கு அடிகள் தான் அருளுவன்றேன் என்ன அருமையா சொல்லியிருக்கார். அதான் பாருங்க தேவாரம் அளப்பே அளக்க முடியுமா? எக்கச்சக்கம். இதே வந்து கொஞ்சம் சிதைஞ்சது போக மீதி கிடைச்சிருக்கு நமக்கு. அப்படி வாழ்நாளே அப்படி அளப்பில கீதங்கள் சொல்வதிலே அவர்கள் கழித்தார்கள். அதை அவர்களே சொல்லியிருக்கின்றார் அப்ப சுவாமிகள் இல்லையா, விளக்கிட்டார் பயன் சொல்லின் மெய் நெறி ஞானமாகும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஒவ்வொரு சரியை தொண்டுக்கும் அப்படி உயர்ந்த பலனை சொல்லியிருக்கின்றார்கள். கிரியை சிவபூஜையை கேட்கணுமா? அத மாதிரி ஒரு புண்ணியம் கிடையாது. சிவபூஜை செய்வது மிகப்பெரிய புண்ணியம். அப்புறம் சிவபூஜை செய்தால் அதை உள்ளத்திலே இந்த சிவபூஜை ஏற்றும் அளவிற்கு ஒரு உயர்ந்த நிலை நமக்கு கிடைக்கின்றது. அந்த மாதிரி யோக நிலையில பாக்குறோம். ஒரு நாயன்மார் தம்முடைய உள்ளத்திலேயே கோயில் எழுப்பி எம்பெருமானுக்கு எல்லா வழிபாடும் செய்தார். பூசலார் நாயனார் எனக்கு கருதுகின்றேன். அந்த யோக நிலையை அவர் கைவிடப்பட்டிருந்தார். சரி, அப்புறம் ஞான நிலை. ஞான நிலைங்கிறது சிவபெருமான் குருநாதனாக வந்து ஞானத்தை உணர்த்தல் அது இருக்குங்க. அது திருவருள் ஞானம், அது மேலான பரஞானம். இன்னொரு ஞானம் இருக்கு, அதங்க நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். எட்டாங்க தான் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு இயல்பு இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா உயர் ஞானம் 2 உமாவதி சொன்னார். சரியை கிரிய யோகம் அவற்றுக்குரிய பலன்கள் சாலோகம் சாமீபம் சாரூபம் அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு சரியை கிரிய யோகம் முடிச்சுட்டு ஞானத்துக்கு வரும்போது உயர் ஞானம் 2 இந்த மூன்றுக்கும் மேலான உயர்ந்த ஞானம் இருக்கின்றதே, அது இரண்டு வகைப்படும். ஒன்று நாம் எல்லாம் இப்ப பார்த்த மாதிரி திருவருள் பதிஞானம். திருவருள் ஒன்று, ஒன்று அதனை தெளிய ஓதும் சிவாகமம். இன்னொன்னு என்னன்னா, அந்த திருவருளின் இயல்பையெல்லாம் தெளிவாக எடுத்துரைக்கின்ற சிவாகமம் அடுத்த ஞானம்னா. சிவாகமத்தை ஒரு ஞானம்னு சொல்லியிருக்காங்க. ஞானம்னா அதை நம்ம திருவருளை தானே ஞானம்னு சொல்லுவோம் அப்படின்னா அதுதான் ஞானம். அதை அடைவதற்கு வழி சொல்லக்கூடிய இந்த சிவாகமும் ஞானம் என்று போற்றப்படும். மேலான ஞானம் அந்த திருவருள் தான். அதை அடைவதற்கு வாயிலாக இருப்பது பற்றி ஆகமமும் ஞானம்னு சொல்லப்படும். வேதத்தை சொல்லலையேனா, வேதத்தில் இந்த விஷயங்கள்லாம் சுருக்கமா நுட்பமா அவ்வளவுதான் சொல்லப்பட்டிருக்கு. உலக அறங்கள் தான் விரித்து சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய ஐயா அவர்கள் சொன்னது போல அது உலகத்தவர்களுக்கு தான் முக்கியமா சொல்லியிருக்கு. சிவாகமம் தான் திருவருள் வீழ்ச்சி பெற்ற அந்த சத்திரிபாதர்களுக்கு சொல்லப்பட்டது. ஆகையினாலே ஒரு ஞானம் திருவருள், அடுத்த ஞானமாவது ஆகமம் சொன்னார்கள். இப்படி சிவாகமம் சொல்லும் அப்படின்னாக்க, ஈசான சிவாச்சாரிய சுவாமிகள் அந்த இதே கருத்தையுடைய சிவாகம ஸ்லோகம் ஒன்றினை தம்முடைய கட்டுரை ஒன்றினை அவர்கள் காட்டியிருக்கின்றார்கள். அது முன்பு ஒரு கட்டுரை வெளியிட்டார்கள் தர்மபுர ஆதீனத்தில் என்று கருதுகின்றேன். அதில் ஈசான சிவாச்சாரிய சுவாமிகள் பலர் ஒவ்வொருவரும் கட்டுரை எழுதியிருக்கின்றார்கள். அந்த கட்டுரையில அந்த ஸ்லோகத்தை அவர் குறிப்பிடுகின்றார். ஏன்னா உமாவசிவம் சொல்லிட்டாரு, இப்படி ஞானம் ரெண்டு வகைப்படும், அதுல ஒன்று திருவருள், இன்னொன்னு வந்து சிவாகமம் என்று ஆகமம் சொல்கின்றது அப்படின்னு சொல்லிட்டார். சிவாகமம் என்று உலகறிய செப்பும் நூலே அப்படின்னு இருப்பார். அப்ப ஆகமம் எப்படி சொல்லுதுங்கிறத அவர் ஈசான சிவாச்சாரிய சுவாமி காட்டியிருக்கின்றார். இதை இந்த ரெண்டு ஞானத்தையும் நம்முடைய ஞான சம்பந்த பெருமான் உமையன்னையாருடைய திருப்பாளிலே பெற்றார் என்று சேக்கலார் சுவாமிகள் அருமையாக சொல்வார். ஒன்று ஒரு ஞானம் என்ன, சிவாகமம், அது அபரஞானம் சொல்லுவாங்க, அபரஞானம். இன்னொரு ஞானம் என்னது, மேலான திருவருள் ஞானம், அதை பரஞானம் சொல்லுவோம். ஆக ஞானம் இருவகைப்படும், ஒன்று திருவருளாகிய பரஞானம், இன்னொன்று ஆகம ஞானமாகிய அபரஞானம். இந்த ரெண்டு ஞானத்தையும் ஞான சம்பந்த பெருமான் உமையன்னையாரிடம் பெற்றார். அருமையா சொன்னார் சேக்கலார் பெருமான். உமையன்னையாருடைய அந்த திருமுலைப்பாளைய உண்ட மாத்திரத்திலே ஞான சம்பந்த பெருமான் எதையெல்லாம் அறிந்தார் என்று சொல்லும் பொழுது சேக்கலார் பெருமான் சொல்லுவார், சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம், பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம், ஓமையிலா கலைஞானம் உணவறிய மெஞ்ஞானம், தம முதல்வர் சம்பந்தர் தாமுணர்ந்தார் அந்நிலையில் என்று சொல்வாரே. அப்ப பாட்டை திருப்பி சொன்னா, சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் ஒன்னு, ஒரு ஞானம் ஆச்சா, பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம் இரண்டாவது ஞானம், ஓமையிலா கலைஞானம் மூணு ஞானம் ஆயிட்டது, உணவறிய மெஞ்ஞானம் நாலு ஞானம் ஆயிட்டது. அப்ப நாலு ஞானத்தெல்லாம் அங்க உணர்ந்தா சொல்லியிருக்கு. நீங்க பரஞானம் அவரஞானம் ரெண்டு ஞானம்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சர்ச்சையை கிளப்பி விட்டாங்க அந்த காலத்துல. இப்ப மக்களுக்கு என்னெல்லாமோ கவலைன்னு, இப்ப சைவனுக்கு என்னெல்லாமோ கவலை அவனுக்கு. அப்ப வந்து இப்படி ஞான நூல்களை ஆராய்ந்து ஒரு சிந்தனை அவசியம்தான். பெரிய அளவில் சர்ச்சையா போயிடக்கூடாது, ஒரு சிந்தனை அவசியம்தான். அறிவார்ந்த சிந்தனை, அறிவார்ந்த வாக்குவாதங்கள் அவசியம்தான் சொன்னார். நாலு ஞானம் அல்லவா சொல்லியிருக்கின்றார், ரெண்டு ஞானம் சொல்லிவிட்டாரே என்று சொல்லி சொன்னார். அப்போ அதற்கு விடை கச்சியப்ப முனிவர் தணிகை புராணத்திலே சொல்லியிருக்கின்றார். நேற்று ஐயா அவர்கள் அருமையாக சொன்னார்கள், ஆதின சம்பிரதாயத்தை நம்முடைய கச்சியப்ப முனிவர் எந்த அளவு போற்றி பேணி உள்ளார். முதல்ல அந்த சம்பிரதாயம் என்னன்னு அறிந்து கொள்வதற்கு பெரிய ஞானம் வேணுங்க. அதனாலதான் அவராலதான் அறிஞ்சு கொள்ள முடிஞ்சிருக்கு, எல்லாரையும் முடியலன்னு ஐயா சொன்னாங்க பாத்தீங்களா. ஆகவே அங்க பெரிய புராண பாடலுக்கு விளக்கம் போல அவர் தணிகை புராணத்திலே சொல்லியிருக்கின்றார். அந்த விளக்கம் படி நாம் எப்படி கொள்ள வேண்டும் என்றால், நிரல் நிறையாக கொள்ள வேண்டும். நாலு ஞானம் இருக்கு பாத்தீங்களா, நிரல் நிறையாக ஒன்றை மூணோடு சேர்க்கணும், இரண்டை நான்கோடு சேர்க்க வேண்டும். மூன்றாவது அடி வச்சுக்கோங்க, மூன்றாவது அடியில தாங்க இந்த ரெண்டு ஞானமும் இருக்கு, அபரஞானமும் இருக்கு பரஞானமும் இருக்கு. மூன்றாவது அடி என்ன ஞாபகம் வருது அவங்களுக்கு, ஓமையிலா கலைஞானம் உணர்வறிய மெஞ்ஞானம். இதுல ஓமையிலா கலைஞானம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் ஆகமம். கலைஞானம்ங்கிறது ஆகமம். பலகலை வேதாகம் உமாசிவன் சொல்லுவாரு இல்லையா, பலகலை ஆகமம் யாவையினும் கருத்து சொல்வார். ஆகவே கலைஞானம் என்பது ஆகமம். எனவே ஓமையிலா கலைஞானம் என்பது ஆகம ஞானம் அபரஞானம். உணர்வறிய மெஞ்ஞானம் என்பது அது திருவருள் ஞானம் பரஞானம். இப்ப முதலடிய கூட்டணிங்கன்னா, சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம், ஓமையிலா கலைஞானம். என்ன இந்த கலை ஆகம ஞானம் எதுக்கு வாயிலா இருக்கு, அவனுடைய திருவருளை உணர்வதற்கு தானே வாயிலா இருக்கின்றது. எனவே சிவனடியே சிந்திக்க வைக்கின்றது அந்த சிந்தித்தல், அதுதான் மங்களம். அந்த திருவை பெருக வைக்கின்றது. சிவனடியே சிந்திக்கும் திருப்பருகு சிவஞானம், ஓமையிலா கலைஞானம். அடுத்தது என்னது, உணர்வறிய மெஞ்ஞானம், அது என்னது, அதான் திருவருள். அது என்ன பண்ணும், பிறவையே நீக்கிறோம். பகவதனை அறமாற்றும் பங்கினில் ஓங்கிய ஞானம் உணர்வறிய மெஞ்ஞானம் என்று முதலடியை ஓமயிலா கலையாணத்திற்கு விளக்கமாகவும் இரண்டாம் அடியை உணர்வறிய மெஞ்ஞானத்திற்கு விளக்கமாகவும் வரும்படி கச்சியப்ப முனிவர் தனிவே புராணத்திலே சொல்லியிருக்கின்றார். மேவரும் ஞானம் இரண்டு அவற்றொன்று, மேவரும் ஞானம் இரண்டு அவற்றொன்று, விமலனார் பாத தாமரையே ஓவரஞ்சிறப்பில் உணர்திரு பெருக்கும் ஒப்பிலா உயர்கலை ஞானம். தாவரும் பவத்தை தாவரும் பிறப்பை வேறுடன் களையும் தக்க மெஞ்ஞானம் ஒன்று என்று இதற்கு விளக்கமாக தனிகை புராணத்திலே அவர் வருவி செய்திருக்கின்றார். அதன்படி நாம் பொருள் கொள்ள வேண்டும். எனவே ஞானசம்பந்த பெருமான் உமையன்னாருடைய அருளினாலே அந்த அபரஞானம் பரஞானம் இரண்டும் கைவரப் பெற்றார். மூன்று வயது குழந்தையாக இருக்கும் போதே பெற்றுவிட்டார் ஐயா. அப்ப அவர் சரியை கிரிய யோகம்லாம் ஒன்னும் அவர் செஞ்ச மாதிரி தெரியலையே. அவர் அப்பா கூட அங்க ஆற்றுக்கு போனார். இதெல்லாம் சரியை ஆகுமா கிரியை ஆகுமா யோகமாகுமான்னு கேட்டீங்கன்னா எடுத்த ஒரு விரைவிலேயே ஞானம் வாய்த்து விடுவதில்லை. ஐயா அவர்கள் ஏற்கனவே கலந்துரையாடல் விளக்கினார்கள். ஆன்மா அறிவுக்கு அறிவதுதான், ஆனால் படிமுறையில் தான் அறியும். அதன் மலச்சக்தி தேய தேய தேயதான் அதன் அறிவு விளக்கம் பெற்றுக்கொண்டே வரும் என்று ஞானசம் சுவாமி சொல்லிட்டார். பெரிய விஷயங்கள் இதெல்லாம். பொதுவான விதி மும்மலமுடைய சகல ஆன்மாக்களை குரு மூலமாக மானுட சட்டை தாங்கி வந்து சொல்வாங்களே, அப்படி குருநாதன் வாயிலாக வந்து அருள் செய்வதுதான் பொதுவான விதி இல்லையா. ஆக அந்த மாதிரி நம்ம தவங்களை செய்ய வேண்டும். சரியை கிரியை யோகம். இப்ப இந்த ஞானத்துல ரெண்டு பார்த்தோம், பரஞானம் அபரஞானம்னு. இந்த அபரஞான சிந்தனையை வந்து நாம எப்பவும் செய்ய வேண்டும். நாம சரியையே செய்து கொண்டிருப்பவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது அதற்கு அடுத்த விசேடதி கைப்பற்று சமயதி கைப்பற்று சரியை செய்ய வேண்டும். தவம்னு சொன்ன உடனே தவத்தை செய்வதற்கு ஞானத்தை பெறுவதற்கு தகுதிப்படுத்துவது தவம், தவத்தை செய்வதற்கு தகுதிப்படுத்துவதாங்க தீக்கை. முதல் படிங்க அது. தீக்கை வாங்கியாச்சுன்னா ஏதோ ஒரு பெரிய பொறுப்பு முடிந்து விட்டதாக அர்த்தம் இல்ல, அதுதாங்க முதல் படி. ஏன்னா தவங்களை செய்தால்தான் ஞானம் கிடைக்கும் சொல்லியிருக்கு, ஞானத்தின் வாயிலாகத்தான் வீடு பேர் கிடைக்கும் சொல்லியாச்சு. அப்ப நம்ம கண்டிப்பா தவங்களை செய்யணும்னு முடிவாயாச்சு. தவங்களை செய்வதற்கு நம்மை தகுதிப்படுத்துவதுதான் தீக்கை. அதனால அது சமயத்தின் நுழைவாயில் தான். அது நான் வேண்டாம் சொன்ன நான் சமயத்துக்குள்ள நுழையல அப்படின்னு சைவங்கிற பேர்ல நாம் ஒரு கருத்து வைத்திருக்கின்றோம் அர்த்தம் என்று ஐயா அவர்கள் சொன்னது போலதான். எனவே அந்த தீக்கை சமய தீக்கை பெற்று சரியை செய்தல், விசேட தீக்கை பெற்று கிரிய யோகம், ரெண்டுக்குமே விசேட தீக்கை தான் சரிங்களா. இப்படி அந்தந்த உரிய தீக்கை பெற்று சரிய கிரியைகளை செய்யும் போதும் யோகத்தை செய்யும் போதும் இந்த ஞானம்ங்கிறது அங்க இருக்கணும். ஞான பயிற்சி என்னன்னா பரஞானமாகிய திருவருள் கிட்டாமல் இருக்கலாம், ஆனால் அபரஞானமாகிய நூல்கள் நம்ம வசம் இருக்கின்றன. வடமொழி தெரியவில்லையே ஆகமும் கற்க முடியவில்லையேன்னா அதற்கு இணையா தொடர்புடைய தென்மொழியை சிவபெருமான் வகுத்து காட்டியிருக்கின்றாரே. வேற எந்த நாட்டில் உள்ள எந்த மக்களுடைய தாய்மொழியும் அந்த தகுதியை பெறவில்லையே. நம்முடைய தமிழ் மொழிக்கல்லவா அந்த தமிழ் தகுதியை கொடுத்திருக்கின்றார். தெய்வ சுருதி தமிழ்கன்று தீட்டால் இளமைத்து என்று சிவஞான சுவாமிகள் அமுதாம்பிகை பிள்ளை தமிழ்ல சொன்ன மாதிரி அந்த ஆகமத்திற்கு இணையான நூல்களை எல்லாம் நம்முடைய தமிழ் மொழியிலே வழங்கியிருக்கின்றாரே. அந்த ஞான சாத்திரங்களை நாம் சிந்தனை செய்ய வேண்டும். ஆகவே எந்த நிலையிலும் இந்த ஞானத்தை நாம் கை கொள்ள வேண்டும். சரியை செய்தாலும் சரிதான். சரியை செய்யும் போது நம்முடைய வீட்டில் வந்து நம்ம ஒரு பூஜை என்று ஏற்றலாம், தப்பு இல்லை. முறையா பூஜை வாங்கி ஏற்றினாதான் முழு பலன். ஆனா நம்மால் இயன்றவரை ஒரு பூஜைன்னு செய்யலாம், தப்பு இல்லை. அது சரியையில் கிரியைன்னு சொல்லியிருக்கின்றார்கள். நம்மால் முடிந்தவரை ஆசனங்களில் எல்லாம் இருந்து பிராணாயாமம் முதலிய யோக பயிற்சிகளை மேற்கொள்ளலாம். ஏன்னா நம்ம நூல்களை சொன்னபடி நம்ம ஆட்சி விதித்தபடி வேற எங்கேயாவது வேறக்கூடாது, அது தவமாகாது. சிவபெருமான் பரம்பொருள் அல்ல, முப்பொருள்கள் அல்ல கிடையாது, பதி கிடையாது, பசு கிடையாது, பாசம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போய் நம்ம தியானம் பண்ணணும், அது எப்படிங்க நம்ம சொன்ன தவமாகும் அவ்வளவுதாங்க. அதனால யாரையோ பிடிக்காம நான் ஏதோ சொல்றேன் நீங்க நினைக்கக்கூடாது. உட்பொருளை தெரிஞ்சு சொல்றோம். சிவாலய வழிபாடும் மத்த ஆலய வழிபாடும் ஒன்றாகாதுன்னு இப்ப நீங்க எளிதா உணர்ந்திருப்பீங்க. ஏன்னா சண்முக இளையா சொல்லிட்டாங்க, சிவலிங்கம் பசு மன்னிக்க வேண்டும் சிவலிங்கம் பதி, ரிஷபதேவர் பசு, பழிவீடம் பாசம் சொல்லிட்டாங்க. இந்த முப்பொருள் உண்மையே மற்ற கோயில்கள் இல்ல. அப்போ நீங்க முப்பொருள் உண்மையை மனசுல வச்சுக்கிட்டு நீங்க அதை அந்த முப்பொருளை சொல்லாத கோயிலுக்கெல்லாம் போய் வழிபட்டா கொள்கை ஒன்று நடைமுறை ஒன்று மாதிரிலாம் ஆயிரும். அதுக்காக தான் சொல்றாங்க கேட்டீங்களா. ஆகையினாலே நாம வந்து நாம செய்யக்கூடிய யோகம் அதுதான், மற்ற யோகத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைங்க. நாம சரியிலிருந்து இந்த பிராணாயாமம் முதல் யோகங்களை செய்யலாம். நம்முடைய அனுஷ்டானத்திலே தீர்க்கம் பெற்ற சந்தியாவந்தனம் பண்றமே அதிலேயே பிராணாயாமம்லாம் வருகின்றது. நம்முடைய மந்திரங்கள் அதற்கு உள்ள மந்திரங்களை நாம் வந்து மனதிலே கணித்துக்கொண்டு அந்த பிராணாயாமத்தை செய்ய வேண்டும். கும்பகப்படுத்திக் கொண்டு அந்த மந்திரங்களை நாம் சொல்ல வேண்டும். மந்திரங்கள்ல மந்திரங்களாலதான் அவன் வந்து நமக்கு உலக போகத்தையும் கொடுக்கான் முத்தியும் கொடுக்கான். சித்தியார் சொல்லுது, அத்தினால் புத்தி முத்தி அழித்தலால் சொல்லுது. அந்த மந்திரங்கள்ல ரொம்ப உயர்ந்த மந்திரம் எது தெரியுமா, அது பஞ்சபிரம மந்திரம் அப்படின்னு சொல்லுது சித்தியார். அந்த பஞ்சபிரம மந்திரத்தையும் ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி சகல சமய வேத புராண இதிகாசங்களாக விளங்கக்கூடிய அந்த பஞ்சாசரத்தையும் அதை தாங்க நம்ம தீக்க மூலமா வாங்குறோம். வாங்கி ஒவ்வொரு கிரியை செய்யும் போது அந்த பஞ்சபிரம மந்திரத்தை திருப்பி 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 நம்ம சொல்லுவோம், சொல்லி உரு ஏத்துவோம். அப்புறம் ஜபிக்கும் போது பஞ்சாசரத்தை சொல்லுவோம். இந்த பேர் எல்லாருக்கும் கிடைக்காது, அதான் தகுந்தவர்களுக்கு தீக்கை வழங்குதல் சிவபுண்ணியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சரியக்கிரிய யோகம்னா எல்லாம் சிவபுண்ணியங்கள். அதுல தக்காருக்கு ருத்ராட்சம் வழங்குதல், ருத்ராட்சம் வழங்குதல்னா தகுந்தவர்களுக்கு வழங்குதல் சொல்லியிருக்காங்க. ஏன்னா ருத்ராட்சத்தை அணிந்துட்டால் அப்புறம் மது மாமிசம் போன்ற தீயவற்றை விட்டுவிட வேண்டும், அவற்றை அணிந்து கொண்டு அதை செய்யக்கூடாது. நீ விதிகளை தான் பார்க்கணும் முடிய, நீ ஆட்களை சுத்தி இருக்க ஆட்களை பார்க்கக்கூடாது. சார் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் ருத்ராட்சம் போட்டு இப்படி செய்யாதா சார்? அது வேற, நம்ம விதியை தான் சொல்லணும். விதிகள் என்ன உண்டோ அதுதான், இப்படிதான், அதான் முறை, அதுதான். ஆகவே தகுந்தவருக்கு ருத்ராட்சம் வழங்குதல், அப்புறம் தகுந்தவருக்கு சிவதீட்சை வழங்குதல். நாங்க எல்லாருக்கும் வழங்கிடக்கூடாதுங்க பஞ்சாசிரம்னு. பஞ்சாசிரம் இந்த ஐயா உண்மையோட கோபம் அருமையா சொன்னா, என்ன ஒன்று தீட்சி வேணுமா, வா இந்த புடி அஞ்சு எழுத்து மந்திரம் போவேன். அப்படி ஆள் என்ன செய்வா தெரியுமாங்க, ஒரு வாரம் கழிச்சு வருவான் வந்து, ஐயா இந்த பஞ்சாசிரத்தை விடவும் ஒரு பெரிய மந்திரம் இருந்தா அதை சொல்லுங்களேம்மா கேட்டா, எங்க ஆசிரியர் சொல்லுவா தகுதி இல்லாமக்கெல்லாம் தீட்சை கொடுத்தா ஒரு வாரம் கழிச்சு சொல்லுவானா, ஐயா பஞ்சாசிரம் சொன்னேன் ஒரு வாரம் நல்லா அதை பயிற்சி பண்ணேன், இது இதுக்கு அடுத்தாலும் இதை விட மேலான ஒரு மந்திரம் அதை சொல்லுங்களேன், அவனுக்கு கொடுத்து என்ன புண்ணியம். ஆகவே தகுதி உடையவர்களுக்கு தீட்சை வழங்குதல் என்னன்னா, அந்த அபரஞானத்துலதான் கொஞ்சம் பயிற்சி, இந்த மாதிரி இரு இடங்கள்ல எல்லாம் போய் உட்கார்ந்து கொஞ்சம் கேட்டிருந்தா சரி, வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயவே, அதை விட சிறந்த மந்திரம் இல்லை அப்படின்னு ஐயா பல உதாரணங்கள்லாம் கொடுத்தாரு. ஆகையினாலே அந்த மாதிரி இந்த அபரஞான பயிற்சி ரொம்ப அவசியம். அதிலே நமக்கு 14 சாத்திரங்கள் இருக்கின்றன, அவற்றின் பொருளை நாம் சிந்திக்க வேண்டும். இதற்கு கருவி நூலாக இருப்பதுதான் இலக்கணம். அந்த இலக்கணம் சிவபெருமானால் அருளி செய்யப்பட்டது. இலக்கணம் சிவபெருமானால் அருளி செய்யப்பட்டது. திருக்கோவையாருக்கு ஒரு பாடல்ல ஒரு பாடல் வரும், தாயிற் சிறந்தன்று நான் தகைசால், அந்த தகை சார்ந்த அந்த நாணத்தினும் கற்பு சிறந்தது அப்படின்னு வரும் இல்லையா. இது என்ன அப்படின்னா, சிவபெருமானுடைய வாயச் சிறந்த மதையச் சிறந்த வாழ்நுதலே என்று முடிப்பார். ஒரு பாட்டு வரும், அதுக்கு சொல்லுவாரு, அதுக்கு வந்து பேராசிரியர் ஒரு உரை சொல்லிடுவாரு, ஒரு உரை சொல்லிட்டு பின்னால் எழுதுவார் என்ன அப்படின்னா, தாயை போல ஒரு பெண்ணிற்கு அவள் தாயை போல நாணம் சிறந்தது, அந்த நாணத்தினும் சிறந்தது கற்பு என்று சொல்லி அங்கே தொல்காப்பிய சூத்திரம் ஒன்றை எடுத்து காட்டுவார். என்ன அப்படின்னா, உயிர் சிறந்தன்று நான் செய்யதீர், நானே செய்யதீர் காட்சி கற்பு சிறந்தன்று சொல்லியிருக்காங்க இல்லையா. அதே கருத்து அங்கே தொல்காப்பியத்திலே வருகின்றது இல்லையா. ஆனா திருக்கோவையர்ல மாணிக்கவாசகர் என்ன சொன்னார், நானை தாயை போல நாணம் சிறந்தது, நாணத்தை விடவும் அந்த பெண்ணுக்கு கற்பு சிறந்தது என்று சிவபெருமான் அருளியுள்ள நூல்களிலே சொல்லப்பட்டுள்ளதுன்னு சொன்னார். தொல்காப்பியத்திலும் அதே கருத்து சொல்லப்பட்டிருக்கின்றது, தொல்காப்பியம் என்ற இலக்கண நூல்ல. அப்ப சிவபெருமான் கருத்து தான் தொல்காப்பியத்தில் வந்திருக்கிறது என்பதை காட்டியிருக்கின்றார். எனவே சிவபெருமானின் வழிவந்த நூல் அந்த தொல்காப்பியம். ஆகையினாலே இலக்கணம் அவரால் அருளி செய்யப்பட்டதுன்னு சொல்வார்கள். அதான் கம்பர் கூட சொல்வதா சொல்வார்கள், உலக்குமறை நாளினும் அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு. ஆமா, சுடற்கடவுள் தந்த தமிழ் தந்தான் அகஸ்தியன் சொல்லும் போது, அந்த சிவபெருமான் தந்த தமிழை அகஸ்தியன் தந்தான் சொல்லி அப்படி அருமையா சொல்லியிருக்க. சிவபெருமான் சொன்னது தமிழ் இலக்கணம், அது ஐயா அவர்கள் அந்த அருமையா சொன்னார்கள். சிவபெருமான் அந்த இலக்கணத்தை சொல்லும் போது சைவ சித்தாந்தத்துக்கு உதாரணங்கள்லாம் எளிதா கிடைக்கும்படி சொல்லி வச்சிருக்கான்னு சொல்லி அருமையா சொன்னார்கள். அந்த அதை கேட்கக்கூடிய பேர் என்று எங்களுக்கு வாய்த்தது என்னன்னா, உயிர் சார்ந்ததன்மை அடைவது. அது மாதிரி உயிரெழுத்துக்களை பாருங்க, வல்லினமைகளை சேர்ந்தா அதுவும் வல்லினமா நிற்கின்றது, மெல்லினமைகளை சேர்ந்தா மெல்லினமா இருக்கின்றது, இடையினமைகளை சேர்ந்தா இடையினமா இருக்கின்றது. உயிர் சார்ந்த நன்மை வருவது என்பது இலக்கணத்தில் எப்படி பொருந்தி வருது பாருங்க என்று இப்படி அருமையாக சொன்னார்கள். அதுபோல இங்கே இந்த சாஸ்திர சிந்தனையானது மிகவும் அவசியம். இதுதான் நம்மளை மேற்கொண்டு அந்த தவத்திலே நம்மை வந்து ஊக்கமோடு ஈடுபடுத்தும். அல்லது நாம என்னெல்லாம் சரியை செய்கிறோமே, இதற்கு பலன் உண்டா அப்படின்னு ஒரு மயக்கம் வரும். ஐயா சண்முக சொன்ன மாதிரி பல்வேறு வகையான திசை திருப்பும் இயக்கங்கள் இருக்கின்றன, அதுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்லுவாங்க, இப்ப நவீனமா செஞ்சுட்டு போலாம, உலகத்தவர்கள் வந்து உலகத்தினுடைய கண்ணோட்டம் மாறும், திருநீர் அணிந்தால் கூட உலகத்தோடு ஒரு மாதிரி பார்க்கலாம், ருத்ராட்சம் தரிச்சா கேட்கவே வேண்டாம். இப்ப உள்ள காலம் என்னன்னா, லேசா அப்படி பொட்டு மாதிரி திருநீர் வச்சுட்டாலே சிவ பழமா இருக்கல சார்ந்துதான். இப்ப அங்க அப்பா இப்படின்னா பூசினா இகழ்வார்கள், நான் சின்ன பையனா இருக்கும் போது என்னடா பூஜை இருக்க நீ அப்படிம்பாரு, இப்ப வந்து இப்படி வச்சுட்டாலே சிவ பழமா இருக்கலையான்றதாங்க, ஏன்னா நெத்தியில ஒன்றும் இருக்கக்கூடாது. ஆக நமக்கு சிவ வேடம் தான், அவன் ஒவ்வொரு திரைப்படத்துல கதாநாயகன் எந்த வேடத்துல வரானோ அவன் வேடத்துல இருக்கிறது பெருமை நினைக்காம, நமக்கு வந்து என்ன சிவவேடம் தான்.